ஓம் சாந்தி. மார்ச் 17, 2026 காலை முரளி பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையான தந்தையிடமிருந்து உண்மையான கதையை கேட்டு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுகின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிரிவிகளுக்குரிய உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். கேள்வி: தந்தையின் எந்த கட்டளையை பின்பற்றுவதால் குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக தன்மை வாய்ந்த புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள்? பதில்: தந்தையின் கட்டளை. சரீரத்தின் சகல உறவுகளையும் மறந்து தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஜீவன் முக்தி அடைவதற்காகவே சத்குரு இந்த ஸ்ரீமத்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார். இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்கள், அதாவது ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுபவர்கள், தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்றார்கள். பாடல்: இன்றைய மக்கள் இருளில் உள்ளனர். ஓம் சாந்தி. இதுவே கலியுக உலகமாகும். அனைவரும் இருளில் உள்ளனர். இதே பாரதம் ஒளியில் இருந்தது. ஆதியில் பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது தங்களை இந்துக்கள் என அழைக்கும் இதே பாரத மக்கள் தெய்வங்களாக இருந்தனர். பாரத மக்கள் சொர்க்கவாசிகளாக இருந்த பொழுது அங்கு வேறு தர்மம் இருந்ததில்லை. அங்கு ஒரு தர்மமே இருந்தது. ஸ்வாஹக், அதாவது ஸ்வர்க்கம், வைகுந்தம், பாகிஸ்தான், ஸ்வர்க்கத்தின் மறு பெயர்கள் என்பன அனைத்தும் பாரதத்தின் மறு பெயர்களாகும். புராதன பாரதம் தூய்மையாகவும் மிக மிக செல்வம் நிறைந்ததாகவும் இருந்தது. இப்பொழுது கலியுகம் ஆகையால் பாரதம் முற்றிலும் ஏழ்மையடைந்துள்ளது. அது சத்திய யுகமாக இருந்தது. நீங்கள் அனைவரும் பாரதவாசிகளே. நீங்கள் இருளில் இருக்கின்றீர்கள் எனவும், நீங்கள் சொர்க்கத்தில் இருந்த பொழுது ஒளியில் இருந்தீர்கள் எனவும் அறிவீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்கத்தின் ராஜராஜேஸ்வரர்களாக ராஜராஜேஸ்வரியாகவும் இருந்தனர். அது சந்தோஷ பூமி என்று அழைக்கப்பட்டது. புதிதாக வருபவர்களுக்காகவே தந்தை மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் சொர்க்க ஆஸ்தியை பெற வேண்டும். இதுவே ஜீவன் முக்தி எனப்படும். இப்பொழுது ஒவ்வொருவரும் பந்தனம் நிறைந்த வாழ்க்கையே வாழ்கின்றார்கள். பொதுவாக உலகமும் குறிப்பாக பாரதமும் ராவணன் சிறையான துன்ப வீட்டில் உள்ளனர். ராவணன் லங்கையில் இருந்தான் என்றோ, அல்லது ராமர் பாரதத்தில் இருந்தார் என்றோ, ராவணன் வந்து சீதையை கடத்தி சென்றான் என்றோ இல்லை. அவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். கீதையே சமய நூல்களுள் ரத்தினம் போன்றது. அதாவது கீதை கடவுளால் உபதேசிக்கப்பட்டது. மனிதரால் ஒருவருக்கும் சத்கதியை அருள முடியாது. சத்யுகத்தில் ஜீவன் முக்தி அடைந்த தேவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலியுக இறுதியில் தமது ஆஸ்தியை பெற்றுக் கொண்டனர். பாரத மக்களுக்கு இது தெரியும் என்றோ, அல்லது இது சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றோ இல்லை. சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியன. அந்த ஞானம் முழுவதும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. சத்கதிக்குரிய இந்த ஞானத்தை மனிதர்கள் கொண்டிருக்கவில்லை. தந்தை கூறுகின்றார், மனிதர் மனிதருக்கு குருவாக முடியாது. எந்த ஒரு குருவினாலும் சத்கதியை அருள முடியாது. அந்த குருமார்கள் உங்களை பக்தி செய்து தான தர்மங்கள் கொடுக்குமாறு கூறுகின்றார்கள். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கம் நிலவி வந்துள்ளது. சத்யுகத்திலும் திரேதா யுகத்திலும் இந்த ஞானத்தின் வெகுமதியே உள்ளது. இந்த ஞானம் அங்கும் தொடர்கிறது என்றில்லை. பாரதம் பெற்ற ஆஸ்தி சங்கம யுகத்தில் தந்தையால் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அதனை நீங்கள் இப்பொழுது பெறுகின்றீர்கள். நரகவாசிகளாகிய பாரத மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரான தூய்மையாக்கும் தந்தையை அழைக்கின்றார்கள். யாருடைய துன்பத்தை அகற்ற? அனைவருடைய துன்பத்தையும் ஆகும். ஏனெனில் பொதுவாக உலகிலும் குறிப்பாக பாரதத்திலும் ஒவ்வொருவரிலும் 5 விகாரங்களும் நிச்சயமாக உள்ளன. தந்தையே தூய்மையாக்குபவர். அவர் கூறுகின்றார், ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமயத்திலும் நான் வந்து அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றேன். இவ்வுலகம் தூய்மையற்ற உலகம் என்பதனால் அப்பாவிகளையும் பலவீனமானவர்களையும் கல்புத்தி உடையவர்களையும் நற்குணம் அற்றவர்களையும் குருமாரையும் ஈடேற்றுகின்றேன். சத்தியுகம் தூய்மையான உலகம் என அழைக்கப்படுகிறது. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. தாம் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என்பதை பாரத மக்கள் அறிய மாட்டார்கள். தூய்மையற்ற உலகம் என்றால் பொய்யான உலகம் என்றும் தூய்மையான உலகம் என்றால் சத்திய உலகம் என்றும் அர்த்தமாகும். பாரதம் தூய்மையான உலகமாக இருந்தது. அது லக்ஷ்மி நாராயணனின் சூரிய வம்சத்து ராஜ்யமாக இருந்தது. இந்த பாரதமே ஒருபொழுதும் அழியாததும் அழிக்க முடியாததும் ஆகும். அவர்களின் ராஜ்யம் இருந்த பொழுது வேறு எந்த தேசமும் அங்கே இருக்கவில்லை. அந்த நாடுகள் பின்னரே வந்தன. ஒவ்வொரு கல்பமும் நூறாயிரக்கணக்கான வருடங்களை கொண்டதென சமய நூல்களில் எழுதியிருப்பதே மிகப்பெரிய தவறாகும். ஒரு கல்பம் நூறாயிரக்கணக்கான வருடங்களை உடையது அல்ல எனவும், அத்துடன் சத்தியுகமும் நூறாயிரக்கணக்கான வருடங்களை உடையது அல்ல எனவும் தந்தை கூறுகின்றார். ஒவ்வொரு கல்பமும் 5000 வருடங்களை உடையது. மனிதர் 8.4 மில்லியன் பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் மனிதரை நாய்கள் பூனைகள் முதலியானவற்றை ஆக்கிவிட்டனர். எவ்வாறாயினும் மிருகங்களின் பிறப்பு முற்றிலும் வேறுபட்டது. அவைகளில் 8.4 மில்லியன் வகைகள் உள்ளன. மனிதரில் ஒரு வகையே உள்ளது. அவர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். நாடக திட்டத்தின்படி பாரத மக்கள் தமது தர்மத்தை மறந்துவிட்டனர். கலியுக இறுதியில் அவர்கள் முற்றிலும் முழுதாக தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டனர். சங்கம யுகத்தில் தந்தை வந்து உங்களை தூய்மையாக்குகின்றார். இது துன்ப பூமி என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் சந்தோஷ உலகில் உங்கள் பாகம் மீண்டும் ஆரம்பமாகும். தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, பாரத மக்களாகிய நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். பின்னர் 84 பிறவிகள் ஏணியில் இறங்கி வந்தீர்கள். சத்தோ நிலையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக ரஜோ தமோ நிலைகளுக்கு வரவேண்டி இருந்தது. வேறு எவருமே தேவர்களாகிய உங்களைப் போல் செல்வந்தர்களாகவோ எப்பொழுதும் சந்தோஷமாகவோ எப்பொழுதும் ஆரோக்கியமாகவோ இருந்ததில்லை. பாரதம் செல்வம் மிக்கதாக இருந்தது. வைரங்களும் இரத்தினங்களும் பெரும் கற்களைப் போல் இருந்தன. அவை உடைக்கப்பட்டன. தந்தை தான் எப்படி உங்கள் அனைவரையும் செல்வமிக்கவர்களாக ஆக்கினார் என குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். நீங்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாகவும் இருந்தீர்கள். அரசனும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருக்கிறார்கள். அவர்களை இறைவன் இறைவி என்றும் அழைக்கலாம். எவ்வாறாயினும் ஒரே ஒரு கடவுளே உள்ளார் எனவும் அவரே தந்தை என்றும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவரை பிரபு என்றோ ஈஸ்வர் என்றோ அழைப்பதனால் அவர்கள் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை என்பதை நீங்கள் நினைவில் கொள்வதில்லை. அவரே எல்லையற்ற தந்தையாவார். பாரத மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடிய பொழுதிலும் அவர்களில் ஒருவருக்கு கூட அவர் உண்மையில் எப்பொழுது வந்தார் என தெரியாது என அவர் விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் கல்புத்தி உள்ள கலியுகத்தினர். அவர்கள் தெய்வீக பிரபுக்களாக இருந்து இப்பொழுது கல்புத்தி பிரபுக்களாகிவிட்டார்கள். அவர்கள் அரசர்களாகவும் அரசிகளாகவும் இல்லாததால் அவர்களை பிரபுக்கள் என்று கூட அழைக்க முடியாது. ஆரம்பத்தில் இது தெய்வீக அரசரின் பூமியாக இருந்திருக்கிறது. பின்னர் இது அரசர்களின் ராஜ்யமாகிறது. இது ஒரு நாடகம். அவை எல்லைக்கு உட்பட்ட நாடகங்கள். இதுவோ எல்லையற்ற நாடகம். இந்த நேரத்திலேயே ஆரம்பம் முதல் இறுதி வரை உலக வரலாறும் புவியியலும் ஆகியவற்றை நீங்கள் அறிகின்றீர்கள். வேறு எவரும் இதை அறிய மாட்டார்கள். தேவர்கள் பாரதத்தில் இருந்த பொழுது முழு உலகுக்கும் அவர்களே அதிபதிகளாக இருந்தனர். அவர்கள் பாரதத்திலேயே இருந்தனர். தந்தை பாரத மக்களாகிய உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவையர்களுக்கு மேன்மையான தர்மம் இருந்தது. அவர்கள் மேன்மையான செயல்களை செய்தார்கள். அவர்கள் 84 பிறவிகள் மூலமாக கீழே இறங்கி வரவேண்டி இருந்தது. தந்தை இங்கிருந்து இப்பொழுது இது எவ்வாறு உங்களது பல பிறவிகளின் இறுதி பிறவி என்னும் கதையை கூறுகின்றார். இது ஒருவரை பற்றிய விஷயம் அல்ல, யுத்த களம் போன்றவையும் இல்லை. பாரத மக்கள் அது தங்களுடைய லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் என்பதையும் மறந்துவிட்டனர். சத்தியுகத்திற்கு அதிக காலம் கொடுத்ததன் மூலம் அவர்கள் அதனை வெகு தொலைவிற்கு கொண்டு சென்று விட்டனர். மனிதர் எவருமே கடவுளாக இருக்க முடியாதென தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதி அருள முடியாது. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரும் ஒருவரே என கூறப்படுகிறது. இது பொய்யான உலகமாகும். சத்தியமான தந்தையே சத்திய உலகை ஸ்தாபிப்பவர். பக்தர்கள் அனைவரையும் வழிபடுகிறார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வழிபடும் ஒருவரது வாழ்க்கை வரலாற்றை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். தந்தையே புதிய உலகத்தை உருவாக்குபவர். அவரே தந்தையாகிய சொர்க்க கடவுள். எல்லையற்ற சந்தோஷத்தை தருபவரும் அவரே. சத்தியுகத்தில் சந்தோஷம் நிலவியது. அது எவ்வாறு, யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? அவர் நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாகவும் சீரழிந்தவர்களை மேன்மையான தேவர்களாகவும் ஆக்கினார். தந்தை ஒருவருக்கே இந்த கடமை உள்ளது. குழந்தைகளாகிய உங்களை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆகின்றீர்கள். பின்னர் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குபவர் யார்? இந்த ராவணன். சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தருபவர் கடவுளென மனிதர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றேன். பின்னர் அரை கல்பத்திற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. ராவண ராஜ்யம் தொடங்கும் பொழுது நீங்கள் அனைவரையும் வழிபட ஆரம்பிக்கின்றீர்கள். இதுவே உங்களின் பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். நீங்கள் கேட்கின்றீர்கள், பாபா நான் எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளேன்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகளையே அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் முழு 84 பிறவிகளையும் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்குரிய உங்கள் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள். அதாவது உங்கள் சத்தியமான பாபாவிடமிருந்து இந்த ஞானத்தை கேட்கவும், சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகும் சத்தியமான கதையை கேட்கவும் வந்துள்ளீர்கள். இது ஞானம், அது பக்தி. அதி மேன்மையான ஆத்மாவே வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். உங்களை ஆத்மாவென கருதி சதா தந்தையையே நினைவு செய்யுங்கள். ஷிவ் பாபாவே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரும் அதி மேன்மையான உலகிலிருந்து வந்து ஓ ஷரீரத்தில் பிரவேசம் செய்து அவர்களின் பாகத்தை நடிக்கிறார்கள். இது இவ்வுலகம் செயல்களின் களம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான நாடகம். ஆத்மாக்கள் தங்களின் நல்ல அல்லது தீய சமஸ்காரங்களுக்கு ஏற்ப நல்ல அல்லது தீய மனித பிறவிகளை எடுக்கிறார்கள். தூய்மையாக இருந்த இவர் இப்பொழுது தூய்மையற்றவர் ஆகிவிட்டார். இது உங்களுக்கும் பொருந்தும். உங்கள் தந்தையான நான் ராவணனின் இந்த அந்நிய உலகிற்கு ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் வரவேண்டி உள்ளது. நான் முதலாம் இலக்கத்தையே பெறுபவரின் சரீரத்தில் பிரவேசிக்க வேண்டும். சூரிய வம்சத்தினரே முழு 84 பிறவிகளையும் எடுக்கிறார்கள். இவர் பிரம்மா, நீங்கள் பிராமணர்கள். தந்தை தினமும் இதனை விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் கல்புத்தி உடையவர்களை தெய்வீக புத்தி உள்ளவர்களாக மாற்றுவது உங்கள் மாமியார் வீட்டிற்கு போவது போன்றது அல்ல. ஓ ஆத்மாக்களே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஓ ஆத்மாக்களே, ஒரே தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். ஷரீர உறவுகளை துறந்தீர்கள் என்றால் நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகுவீர்கள். ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும். இப்பொழுது அனைவரும் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர். அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவராக சத்குருவை தவிர வேறு எவருமே இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், ஓ பாரதத்தின் குழந்தைகளே, ஆரம்பத்தில் நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்களாக இருந்தீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலத்திற்கு பிரிந்திருந்தார்கள் என்று நினைவு கூறப்படுகிறது. ஆகையால் தேவ தேவியரின் தர்மத்தை சார்ந்த பாரத மக்களாகிய நீங்களே முதன் முதலில் வந்தீர்கள். மற்ற தர்மங்களை சார்ந்தவர்கள் பின்னரே வந்ததனால் அவர்கள் குறைந்த எண்ணிக்கையான பிரிவிகளையே எடுக்கின்றனர். உலக விருட்சம் எவ்வாறு வளர்கின்றதென தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். இந்த விஷயத்தை கிரகிப்பவர்களுக்கு இது மிகவும் இலகுவாக இருக்கும். ஆத்மாவே அனைத்தையும் கிரகிக்கின்றார். ஆத்மாவே பாவ ஆத்மாவாகவோ அல்லது புண்ணிய ஆத்மாவாகவோ ஆகின்றார். இது உங்களின் 84வது பிறவி, கடைசி பிறவி. நீங்கள் இப்பொழுது ஓய்வு பெறும் நிலையில் உள்ளீர்கள். ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவர்கள் ஒரு மந்திரத்தை பெறுவதற்காக குரு ஒருவரை ஏற்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது வெளியில் உள்ள அவ்வாறான குருமார்களை உடையவர்கள் அல்ல. நானே உங்கள் அனைவருக்கும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றேன். தூய்மையாக்குபவரான ஷிவ் பாபா என்று நான் அழைக்கப்படுகின்றேன். உங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் வந்துள்ளது, அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் ஆகையால் ஆத்மாக்கள் உண்மையாகவும் உயிருள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது. தந்தையும் சத்தியமானவர், உயிர் உள்ளவர். அவர் மனித உலக விருட்சத்தின் விதையாக இருப்பதனால் அவர் கூறுகின்றார், இந்த முழு விருட்சத்தினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை நான் அறிவேன். இதனாலேயே நான் ஞானம் நிறைந்தவர் என அழைக்கப்படுகின்றேன். உங்களுக்கும் விதையானவரிலிருந்து எவ்வாறு விருட்சம் வெளிவருகின்றது என்னும் இந்த ஞானம் முழுவதும் உண்டு. விருட்சம் வளர்வதற்கு காலம் எடுக்கிறது. தந்தை கூறுகின்றார், நானே விதையாவேன். இறுதியில் இந்த முழு விருட்சமுமே முற்றிலுமாக உக்கிய நிலையை அடைகிறது. தேவ தேவியரின் தர்மத்தின் அஸ்திவாரம் இப்பொழுது இல்லாமல் இருப்பதை பாருங்கள். அது மறைந்து விட்டது. தேவ தர்மம் மறைந்த பின்பே தந்தை வரவேண்டி உள்ளது. அவர் ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து மற்ற தர்மங்களை அழிய செய்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா மூலமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் சீரழிந்த மனிதரிலிருந்து மேன்மையுள்ள தேவர்கள் ஆகுவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதும் முடிவற்றதும் ஆகும். தந்தை வந்துள்ளார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களும் அசரீரியான உலகவாசிகளும் ஆவார்கள். ஒவ்வொருவரும் அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள். துன்ப காலத்திலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ராவணனின் ராஜ்யத்தில் துன்பம் நிலவுகிறது. அனைவருக்கும் ஜீவன் முக்தி அருள்பவரான தந்தை ஒருவரே என இங்கு யாவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் புகழப்படுகின்றார். தந்தை வரவில்லை என்றால் உங்களை யார் தூய்மையாக்குவார்கள்? தற்பொழுது கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் உட்பட அனைத்து மனிதர்களும் சமோப்பிரதானமாக உள்ளனர். ஒவ்வொருவரும் நிச்சயமாக மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். இப்பொழுது நரகத்தில் ஒவ்வொருவரும் மறுபிறவி எடுக்கிறார்கள். இந்து சமய மக்கள் கூறுவது போல் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை. ஒருவர் இறக்கும் பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகின்றார் என்றால் அவர் அதுவரை நரகத்திலேயே இருந்திருக்கின்றார் என்றே அர்த்தமாகும். ஆகையால் உங்கள் வாயில் ரோஜா இருப்பதாக, அதாவது அவர் சொர்க்கத்திற்கு சென்றது உண்மையாகட்டும். அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் எனில் நீங்கள் ஏன் நரகத்தில் உள்ள தூய்மையற்ற உணவை அவருக்கு ஊட்டுகின்றீர்கள்? மக்கள் சரீரத்தை விட்டு சென்ற ஆத்மாக்களுக்கு உணவை படைக்கிறார்கள். வங்காளத்தில் அவர் மீன் முட்டை ஆகியவற்றையும் கொடுக்கிறார்கள். அத்தகைய உணவை அவர்கள் உண்பதற்கான அவசியம் என்ன? எவரும் வீட்டிற்கு திரும்ப முடியாது. முதலாவது இலக்கத்தை பெறுபவரே 84 பிறவிகள் எடுக்க வேண்டி உள்ளது. இந்த ஞானத்தில் சிரமம் எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பெரும் முயற்சி செய்கிறார்கள். ராமரின் பெயரை உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு புல்லரிக்கிறது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கமே. சூரியன் சந்திரன் ஆகியன ஒளியை தருகின்றன. அவை தேவர்கள் அல்ல. உண்மையில் இந்நேரத்தில் உள்ளவர்களான ஞான சூரியனும் ஞான சந்திரனும் ஞான நட்சத்திரங்களுமே இப்புகழுக்கு உரியவர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. இந்த 84வது இறுதி பிறவியில் பாவ செயல்கள் எதனையும் செய்ய வேண்டாம். புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். முற்றிலும் தூய்மையானவர்கள் ஆகுங்கள். 2. உங்கள் புத்தியை தெய்வீகமானது ஆக்குவதற்கு ஷரீர உறவுகள் அனைத்தையும் மறந்து ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சக்தியால் நிரம்பியவராகி உங்களின் பழைய சமஸ்காரங்கள் மற்றும் தடைகளிலிருந்து விடுபடுவீர்களாக. நீங்கள் எந்த வகையான தடை, பலவீனம் அல்லது பழைய சமஸ்காரத்தில் இருந்தும் விடுபட விரும்பினால் சக்தியை கிரகியுங்கள். அதாவது சகல அணிகலன்களையும் அணியும் ரூபம் ஆகுங்கள். சதா சகல அணிகலன்களையும் அணிந்திருப்பவர்கள் எதிர்காலத்தில் விஷ்ணு வம்சத்தில் ஒருவர் ஆகின்றார்கள். தற்சமயம் அவர்கள் வைஷ்ணவர்களாக இருப்பதனால் எந்த ஒரு தமோகுணி எண்ணமோ அல்லது சமஸ்காரமோ அவர்களை தொட முடியாது. அவர்கள் இலகுவாக இந்த பழைய உலகிலிருந்து, அதாவது இந்த உலகின் எந்த விஷயத்திலிருந்தும் அல்லது எந்த ஒரு மனிதரிலிருந்தும் அப்பால் விலகிச் செல்கிறார்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர்களை எவராலும் தொட முடியாது. ஸ்லோகம். ஒவ்வொரு கணமும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு சமநிலையை பேணுவதே அனைவரின் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான வழிமுறையாகும். அவ்யக்த இஷாரா. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். 2. நண்பர்களில் ஒருவரை யாராவது இகழ்ந்தால் மற்ற நண்பர் முற்றிலும் அவரின் மனோபாவத்தை மாற்றிவிடுவார். எங்கு நம்பிக்கை உள்ளதோ அங்கே வார்த்தைகளின் அர்த்தமும் மாற்றப்பட்டு சூழ்நிலையும் சிறியதாக ஆக்கப்படும். எனவே ஒவ்வொருவரின் சிறப்பு இயல்புகளையும் பாருங்கள். உங்களில் பலர் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருப்பதை காண முடியும். ஒன்று கூடல் ஒரே வழியில் ஒற்றுமையாக இருக்கும். யாராவது ஒருவரை பற்றி மற்றொருவர் உங்களிடம் மகிழ்ச்சியாக பேசினாலும் அவருக்கு ஆதரவளிப்பதற்கு பதிலாக அவ்வாறு கூறுபவரின் மனோபாவத்தை மாற்றுங்கள். ஓம் சாந்தி.